بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நல்ல கவனமா கேளுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இன்ஷா அல்லாஹ். அதுக்குள்ளார நம்முடைய நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதிய உணவு உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எல்லாரும் நல்ல திருப்தியா நல்லபடியா சாப்பிட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் போகணும். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பொன்னான நேரங்களை எல்லாம் நீங்கள் செலவழித்து இந்த ஒரு வசதியற்ற ஒரு சூழ்நிலையில் கூட, அதாவது ஃபேன் இல்லை, ஒரு ஏசி ரூம் இல்லை, இருந்தாலும் நல்ல விஷயங்களை கேட்கணும் என்பதற்காக வேண்டி நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சில பேர் உடல் சுகம் இல்லாம இருப்பாங்க, சில பேருக்கு உடல் வலி இருக்கும். இதையெல்லாம் பொறுத்து கொண்டு இவ்வளவு நேரமா நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறேன், நீங்கள் இந்த இடத்தில் வந்திருப்பதையும் நீங்கள் இந்த பேச்சுகளை கேட்பதையும் இறைவன் உங்கள் புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு இதற்கு பகரமாக இவ்வுலகத்திலும் மறுமையிலும் நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, காலையிலிருந்து இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட, ஏக இறைவனான அல்லாஹ் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களை, மறுமையினுடைய நல்ல ஆழமான கருத்துகளை, உள்ளத்திலே அச்சத்தை ஏற்படுத்தும்படியான பேச்சுகளை கேட்டு வந்தீர்கள். எல்லாம் கேட்டீங்களா? தூங்கலையில? சரி. இப்ப அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு முக்கா மணி நேரமோ அல்லது கொஞ்சம் முன்ன பின்ன இந்த நேரத்தில் நாம் எதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் என்று சொன்னா, பேச்சுக்கு இடையிடையில இறைவன்கிற வார்த்தையை சொன்னாங்க, ஏக இறைவனான அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னாங்க, உங்களையும் என்னையும் படைத்தவன் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னாங்க. இப்ப நாம் தெரிந்து கொள்ள போவது என்னவென்றால், அல்லது தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்களை புதுப்பித்துக் கொள்ளப் போவது என்னவென்றால், அல்லாஹ் என்றால் யார், இறைவன் என்று சொல்கிறோம் அல்லவா, கடவுள் என்று அழைக்கிறோம் அல்லவா, ஆண்டவனே என்று கூப்பிடுகிறோம் அல்லவா, இந்த இறைவன் யார், இவனுடைய தன்மைகள் என்ன, இவனுக்கும் நமக்கும் இடையில் உண்டான உறவு என்ன, இவன் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறான், அந்த ஏக இறைவன் படைத்தவனை எப்படி திருப்திப்படுத்துவது, அந்த ஏக இறைவன் அவனை பற்றி அவன் என்ன சொல்லுகிறான், இந்த ஒரு செய்தியைத்தான் இந்த குறுகிய நேரத்திலே என் சகோதர சகோதரிகளே நாம் பார்க்க இருக்கின்றோம். என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பற்றி நாம் தெரிந்து வச்சிருக்கிறோம், சரியா? நம்ம போடுற சோப்பு என்னன்னு நமக்கு தெரியும், நம்ம பயன்படுத்துற பிரஷ் என்ன, பேஸ்ட் என்னன்னு தெரியும், என்ன சோப்பு போட்டு சோப்பு பவுடர் போட்டு துணி துவைச்சா அது சுத்தமாகன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்படி இந்த உலகத்தில் உள்ள சிறிய பெரிய பொருட்களை பற்றி எல்லாம் அறிவுள்ள நமக்கு, நம்முடைய இறைவனை பற்றி என்ன அறிவு நமக்கு இருக்கிறது, இறைவன் எப்படிப்பட்டவன், நீ உன்னுடைய உள்ளத்தால் மனசாட்சியால் நம்பிக்கை கொண்டிருக்கிறாயே, கடவுளே என்று அழைக்கிறாயே, கஷ்டத்திலே சிரமம் ஏற்பட்டால், உனக்கு உடல் நோய் வந்தால், ஆண்டவனே என்னை குணப்படுத்து என்று சொல்கிறாயே, டாக்டர் எல்லாம் கைவிட்டு விட்டாலும், டாக்டர் எல்லாம் கைவிட்டு விட்டாலும் அந்த பெரிய டாக்டர் கைவிட மாட்டான் அல்லவா, அந்த ஆண்டவனே என்னை நீ குணப்படுத்து, மருந்த சாப்பிடுறோம், சாப்பிட்டாலும் சொல்றோம் இந்த மருந்தால ஒண்ணு ஆகாது, அந்த இறைவன் நாடினால்தான் எனக்கு சுகம் கிடைக்கும், சாப்பிடுறோம், சாப்பாடால் ஒண்ணு ஆகாது, அந்த இறைவன் நாடினால்தான் பசியை போக்க முடியும், உலக மக்கள் எல்லாம் எனக்கு நன்மையை நாடினாலும் அந்த இறைவன் நாடவில்லை என்றால் எனக்கு நன்மை கிடைக்காது என்று அந்த ஒருவனை சார்ந்திருக்கிறோம் அல்லவா, அந்த ஒரு பரம பொருளை சார்ந்திருக்கிறோம் அல்லவா, அந்த ஒருவன் எப்படிப்பட்டவன்? அன்பிற்குரியவர்களே, இதற்குண்டான விளக்கத்தை நாம் தெரிவதற்கு நம்முடைய அறிவை பயன்படுத்த முடியாது, மாறாக இறைவன் இறக்கிய வேதத்தை தான் பயன்படுத்த முடியும். ஏன்? அந்த படைத்த இறைவன் தன்னை பற்றிய முழு விவரத்தையும், தன்னை பற்றி அடியார்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முழு விவரத்தையும் அவனுடைய வேதத்தின் மூலமாக தூதர்களுக்கு கொடுத்தான். அப்படி கொடுக்கப்பட்டதுதான் தௌராத், அப்படி கொடுக்கப்பட்டதுதான் இஞ்சீல், அப்படி கொடுக்கப்பட்டதுதான் குர்ஆன். தௌராத் பைபிளின் பழைய ஏற்பாடு என்று சொல்வார்கள். நபி மூசா மோசஸ் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. இஞ்சீல் பைபிளின் புதிய ஏற்பாடு என்று சொல்வார்கள். நபி ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அதனுடைய இறுதி இறைவனின் வாக்காக, ஃபைனல் ரிவிலேஷன், இதற்கு பிறகு இறைவனுடைய செய்தி வராது. இனி மறுமை நாள் வரை வரக்கூடிய, இந்த உலக நாள் அழியும் நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லோருக்கும், எல்லா காலத்திலும் எந்த நாட்டவராயிருந்தாலும் சரி, அரபு நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்திய மக்களாக இருந்தாலும் சரி, எந்த கண்டத்தில் வாழ்ந்தாலும் சரி, இப்படி எல்லா மக்களுக்கும் பொருந்தும்படியான இறைவனுடைய இறுதி சட்டத்தை, இறைவனுடைய இறுதி சட்டத்தை கொண்டதுதான் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் தௌராத்தை உண்மைப்படுத்துகிறது, இஞ்சீலை உண்மைப்படுத்துகிறது, இதற்கு முன்னால் வந்த எல்லா இறை தூதர்களையும் உண்மைப்படுத்துகிறது, மூசா மோசஸை உண்மைப்படுத்துகிறது, ஜீசஸ் ஈசா நபியை உண்மைப்படுத்துகிறது. எல்லா இறை தூதர்களும் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் மக்களுக்கு சத்தியத்தை சொன்னார்கள் என்பதை இந்த குர்ஆன் அங்கீகரிக்கிறது. அந்த குர்ஆனிலே இறைவன் நமக்கு சொல்லுகின்றான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆனுடைய இந்த 112வது அத்தியாயம் ஒரு சிறிய 4 வசனங்களை கொண்ட அத்தியாயம். இந்த வசனத்தில் என்ன இருக்கிறது? குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு வசனம், அல்லாஹு ஸமத் இரண்டாவது வசனம், லம் யலித் வலம் யூலத் மூன்றாவது வசனம், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் நான்காவது வசனம். இந்த 4 வசனங்களிலே நம்முடைய இறைவன் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவன் எப்படிப்பட்ட தூய்மையானவன், அவனுடைய தகுதிகள் என்ன என்பதை மிக சுருக்கமாக ஆனால் மிக விரிவான விரிவுரையை கொண்டதாக இறைவன் இதிலே இறக்கி இருக்கின்றான். குல், நபியே நீ சொல், ஹுவல்லாஹு அஹத், நீங்கள் வணங்க வேண்டிய, நீங்கள் அங்கீகரிக்க வேண்டிய, நீங்கள் புனிதப்படுத்த வேண்டிய, நீங்கள் நம்பிக்கை கொண்டு இரட்சிப்பை தேட வேண்டிய அந்த இறைவனான அல்லாஹ் ஒருவன்தான். அல்லாஹ் யார்? அல்லாஹ் ஒருவன்தான். அன்பிற்குரியவர்களே, இறைவன் என்பவன் ஒருவன்தான். இறைவன் 2, 3, 4, 5, 6, 10, 100, 1000 இருக்க முடியாது. புரியுதுங்களா? இறைவன் எத்தனை பேர்? இறைவன் ஒரே ஒருவன்தான். இறைவன் கேட்கின்றான், குல் லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா, வானங்களிலே பூமியிலே ஒரு இறைவனை தவிர பல கடவுள்கள் இருந்திருந்தால், ஒருவனை தவிர பல கடவுள்கள் இருந்திருந்தால் இந்த வானம் பூமியின் அமைப்பு சின்ன பின்னமாக இருக்கும், சீர்கட்டிருக்கும். இந்தியாவுக்கு எத்தனை பிரைம் மினிஸ்டர்? எத்தனை பேரு? ஒருத்தர் தான். ஒரு வீட்டுக்கு எத்தனை தலைவர்? ஒரு தலைவர் தான். உங்க அசோசியேஷனுக்கு எத்தனை பிரசிடென்ட்? ஒரு பிரசிடென்ட் தான். அன்பிற்குரியவர்களே, இறைவன் கேட்கிறான், உங்களுக்கு நீங்கள் பங்காளிகளை விரும்பாமல் இருக்கும் போது, உங்களுக்கு நீங்கள் கூட்டாளிகளை விரும்பாமல் இருக்கும் பொழுது, உங்களுக்கு சொந்தமானது அதுல யாரையாவது பங்கு சேர்த்துக்க விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் உங்களுக்கு பங்காளிகளை விரும்பாமல் இருக்கும் பொழுது, நான் படைத்த இந்த வானம், நான் படைத்த பூமி, நான் படைத்த சூரியன், நான் படைத்த சந்திரன், நான் படைத்த மனிதன், நான் படைத்த மிருகங்கள், நான் படைத்த இந்த பிரபஞ்சத்திலே எனக்கு நீங்கள் ஒருவரை பங்காளியாக்க பார்க்கிறீர்களா? எனக்கு நீங்கள் ஒருவரை துணையாக்க பார்க்கிறீர்களா? துணை யாருக்கு தேவை? பங்காளி யாருக்கு தேவை? கூட்டாளி யாருக்கு தேவை? உங்களால ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, அந்த கடையை உங்களால மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல, நீங்க ஒரு தனி ஆளால, அப்ப என்ன செய்றீங்க? ஒருத்தர என்னோட கூட்டாளியா சேர்ந்துக்கிறியா, ரெண்டு பேரும் சேர்ந்து கடைய பாப்பமான்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? ஒரு நிர்வாகம் நீங்க செய்யறீங்க, உங்களால தனியா பார்க்க முடியல, நீங்க வெளியூருக்கு போயிட்டா அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் பார்க்கணும், நம்ம செத்து போயிட்டோம்னா அங்க ஒரு ஆள் இருக்கணும், அப்பதானே பங்காளி தேவை, கூட்டாளி தேவை, வாரிசு தேவை. இறைவன் கேட்கிறான், எனக்கு என்ன பலவீனம் ஏற்பட்டு விட்டது? எனக்கு என்ன பலவீனம் ஏற்பட்டு விட்டது? நான் களைத்து விட்டேனா? நான் சோர்வடைந்து விட்டேனா? எனக்கு வானம் பூமிகளை படைப்பதன் மூலமாகவோ, அல்லது படைத்து பரிபாலித்ததன் மூலமாகவோ, அல்லது படைத்து இயக்கிக் கொண்டிருப்பதன் மூலமாகவோ எனக்கு சிரமமா ஏற்பட்டு விட்டது? வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா. வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான், யாரிடத்திலும் உதவி கேட்கவில்லை. வானங்களிலே சூரியனை படைத்தான், யாரிடத்திலும் ஆலோசனை கேட்கவில்லை. சந்திரனை படைத்தான், யாருடைய உதவியும் அவனுக்கு தேவையில்லை. நட்சத்திரங்களை படைத்தான். எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்புகள் தெரியுமா? நாம் வாழக்கூடிய இந்த பூமியை விட, இந்த பூமி ஒரு சிறிய பந்து, ஒரு சிறிய பந்து. சூரியனை கணித்து பார்த்தால், நட்சத்திரங்கள் அந்த கோளங்களை எல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், அதில் இருக்கக்கூடிய ஒரு துளிதான், ஒரு துளிதான் நாம் வாழக்கூடிய இந்த பூமி. இதை விட இத்தனை பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் படைத்த அந்த இறைவன் யாரிடத்திலே உதவி வாங்கினான்? அவன் கேட்கிறான், வானங்களை படைத்தான், வானம் இல்லாமல் இருந்தது. பூமியை படைத்தான், பூமி இல்லை. சூரியனை படைத்தான், அதற்கு முன்னால் சூரியன் இல்லை. நட்சத்திரங்களை படைத்தான், அதற்கு முன்னால் நட்சத்திரம் இல்லை. எங்கிருந்து கொண்டு வந்தான் இந்த மெட்டீரியல்களை எல்லாம் யோசித்து பாருங்கள். எங்கிருந்து கொண்டு வந்தான்? எப்படி சூரியனை படைக்க வேண்டும் என்று அவன் சிந்தித்தான்? யோசித்து பாருங்கள், யார் அவனுக்கு ஆலோசனை கூறியது? வஹுவல் அலீம், அவன் மிக அறிந்தவன். அவன் மிக அறிந்தவன். எப்படி, எதை, எங்கே படைக்க வேண்டும் என்ற அறிவு அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. அவனுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஆள் கிடையாது. அவனுக்கு உதவி செய்வதற்கு ஆள் தேவையில்லை. அவனுடைய பிரம்மாண்டமான படைப்பு, அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா? ஏன் அவன் ஒருவன் தான் இறைவன் என்று சொல்கிறோம் தெரியுமா? ஏன் அவன் ஒருவனை தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறோம் தெரியுமா? அவன் ஒருவன் தான் பலமிக்கவன், அவன் ஒருவன் தான் ஆற்றல் மிக்கவன், அவன் ஒருவன் தான் நிரந்தரமானவன், அவன் ஒருவன் தான் என்றும் உயிரோடு இருப்பவன், அவன் ஒருவனால் தான் எல்லாவற்றையும் யாருடைய உதவியும் இல்லாமல் செய்ய முடியும். அவனை தவிர எல்லாம் படைக்கப்பட்டது. அவனை தவிர உள்ள எதுவாக இருந்தாலும், அவனை தவிர எதுவாக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த பிரபஞ்ச படைப்பாக இருந்தாலும் சரி, அவனுடைய உதவி இல்லாமல், அவன் நாடாமல், அவன் அனுமதி கொடுக்காமல், அவனுடைய பர்மிஷன் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. படைப்பினங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றை நாடி அல்லாஹ் நாடவில்லை என்றால் நடக்காது. வானவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்றை முயற்சித்தாலும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் நடக்காது. இந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்கள் அனைத்தையும் செலவழித்து, மனிதர்கள் எல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் அனைத்தையும் செலவழித்து அவர்கள் ஒன்றை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடாமல் அவர்களால் செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்க முடியாது. ஒரு மனிதனின் உயிரை திரும்ப அவனுக்கு உண்டாக்க முடியாது. இறந்தவனை உயிர்ப்பிக்க இவர்களால் முடியாது. இறந்தவனை இவர்களால் உயிர்ப்பிக்க முடியாது. கண் இழந்தவனுக்கு பார்வையை கொடுக்க முடியாது. செவி இழந்தவனுக்கு செவியை கொடுக்க முடியாது. ஆற்றல் யாரிடத்திலே இருக்கிறது? அந்த அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது? அவன் சொல்லுகின்றான், 36வது அத்தியாயம், ஃபசுபஹானல்லதி பியதிஹி மலகூத்து குல்லி ஷை வஇலைஹி துர்ஜஊன் அவனுடைய ஆற்றல் எப்படி? அவனுடைய ஆற்றலின் வல்லமையை நாம் புரிந்து கொள்வதற்கு சொல்கின்றான், என்று சொன்னால் உடனே ஆகிவிடும். வானத்தை ஆகு என்று சொன்னான், இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இந்த முகடு, இந்த வானம் தூண் இல்லாமல் இருக்கின்றது, அந்த வானம் உருவாகிவிட்டது. வானத்தை படைப்பதற்கு அவனுக்கு பெரிய ஒரு சுவை இல்லை, ஒரு பெரிய சிரமம் இல்லை. இதற்குரிய மெட்டீரியல்களை அவன் கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சொல்லுகின்றான், இவ்வளவு பெரிய இந்த வானம், இந்த வானத்தை படைப்பதற்கு யார்ட்டையாவது போய் மெட்டீரியல் சாமான் வாங்கினானா? இன்னைக்கு ஒரு சாமியானா போடணும், ஒரு சாமியானா இவ்வளவு பேர் உட்கார்றதுக்கு ஒரு நிழல் தேவை, ஒரு வீடு தேவை. எப்படி கட்டுறது? கல் இல்லாம கட்ட முடியுமா? சிமெண்ட் இல்லாம கட்ட முடியுமா? 4 கொத்தனாறு மேஸ்திரி இல்லாம கட்ட முடியுமா? காசு பணம் இல்லாம செய்ய முடியுமா? அன்பிற்குரியவர்களே, இது போன்ற எத்தனை பூமிகளை, எத்தனை கோள்களை, எத்தனை நட்சத்திரங்களை இந்த வானத்திற்கு கீழே படைத்திருக்கிறானே, இதற்கு எங்க போய் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தா? தூண் இல்லாமல் இதை நிறுத்தி இருக்கிறானே. ரஃபஅ ஸமாவாதி பிகைரி அமதின் தரௌனஹா. பாருங்க, இந்த சாமியானாவுக்கு எத்தனை காலங்க இருக்கு? இந்த சாமியானாவுக்கு இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3, 11, இந்த பக்கம் ஒரு 4 அப்படின்னு பார்த்தா 15, 16. இவ்வளவு பெரிய சின்ன சாமியானாவுக்கு எத்தனை தூண் இருக்கு? 15 தூண் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கோடான கோடி நட்சத்திரங்களை, எத்தனை நட்சத்திரங்க? கோடான கோடி எண்ணி முடிக்கல இன்னைக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கு இடையில உள்ள இடைவெளி எவ்வளவு பெருசு தெரியுமா? 2,00,000 ஒளி ஆண்டுகள். 2,00,000 ஒளி ஆண்டுகள் ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரத்துக்கு இடையில உள்ள இடைவெளி. இப்படி கோடான கோடி விசாலமான பரப்பளவை கொண்ட அந்த வானத்தை தூண் இல்லாமல் நிறுத்தி இருக்கிறானே, தூண் இல்லாமல் நிறுத்தி இருக்கிறானே. கேட்கிறான், நான் இந்த வானத்தின் உறுதியை கலைத்து விட்டால் யாருங்க உங்களால முடியும் போய் தடுத்து நிறுத்துறதுக்கு? இந்த கம்பெல்லாம் புடுங்கியாச்சு, சாமியானாவு தூக்கி நிக்க சொன்னா நிப்புமா? எவ்வளவு நேரத்துக்கு கையை பிடிக்கிறது? எத்தனை பேர் கை கொடுக்கிறது? அன்பிற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். அவன் சொல்லுகின்றான், ஏன் நான் மட்டும்தான்? ஆம், நான் மட்டும்தான். காரணம், நான் தான் படைத்தேன். யாருங்க படைச்சது? படைத்தவனுக்குத்தான் படைக்கப்பட்ட பொருள்கள் சொந்தமானது. படைத்தவனுக்குத்தான் படைக்கப்பட்ட பொருள்கள் சொந்தமானது. எப்படி கேட்கலாம் பாருங்க. أرأيتم شركاءكم الذين تدعون من دون الله أروني ماذا خلقوا من الأرض أم لهم شرك في السماوات أم آتيناهم كتابا فهم على بينة منه بل إن يعد الظالمون بعضهم بعضا إلا غرورا. எவ்வளவு அழகாக சொல்லுகின்றான் பாருங்கள். நபியே நீங்க கேளுங்க, நபியே நீங்கள் கேளுங்கள் மக்களிடத்திலே. அந்த ஓர் இறைவனை விட்டுவிட்டு மக்கள் வணங்குவதற்கு தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப, தங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப பல கடவுள்களை உருவாக்குகின்றார்களே. குல் அரஅய்தும் ஷுரகாக்குமுல்லதீன தத்உன மின் துனில்லா. அந்த அல்லாஹ் ஒருவன், யார் வானங்களை பூமிகளை படைத்தானோ அந்த ஓர் இறைவனை விட்டுவிட்டு யாரை நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ, யாருக்கு சென்று நீங்கள் நேர்ச்சிகளை செய்கின்றீர்களோ. மாதா கலகு மினல் அர்தி, இந்த பூமியிலே அவர்கள் எதை படைத்தார்கள்? கேட்கக்கூடிய கேள்வி என்னங்க? இந்த பூமியிலே அவர்கள் எதை படைத்தார்கள் கேட்கிறோம். மக்கள் யாரை கேட்டாலும் சரி, எந்த நாட்டு வரை கேட்டாலும் சரி, வானத்தை படைத்தவன் யார்? وَلَئِنْ سَأَلْتَهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ لَيَقُولُنَّ اللَّهُ قُلْ فَأَنَّى تُؤْفَكُونَ. வானத்தை படைத்தது யார் என்று கேட்டால் கடவுள் என்று சொல்கிறார்கள், இறைவன் என்று சொல்கிறார்கள். பூமியை படைத்தது யார் என்று கேட்டாலும் அதே பதில்தான். உங்களுக்கு உணவளிப்பது யார் என்று கேட்டாலும் அதே பதில்தான். அந்த இறைவன் கேட்கிறான், படைத்தவன் அந்த இறைவன் என்று கூறியதற்கு பிறகு என்ன கேட்கிறான்? படைத்தவன் அந்த ஓர் இறைவன் தான் என்று கூறியதற்கு பிறகு நீ யாரை வணங்கப் போகிறாய்? எங்கே உன்னுடைய வணக்க வழிபாடுகளை செய்யப் போகிறாய்? யாரை உன்னுடைய உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டிருக்கிறாய்? உள்ளத்தால் படைத்தவன் ஒருவன் என்று நம்பிவிட்டு படைக்கப்பட்ட படைப்புகளுக்கா நீ தலை வணங்குவது? அது உனக்கு தகுதியானதா? அவன் கேட்கிறான், சூரியனை படைத்தது நான், சந்திரனை படைத்தது நான், வானம் பூமியை படைத்தது நான், இந்த படைப்புகள் எல்லாம் என்னை வணங்குகின்றன. இந்த படைப்புகள் எல்லாம் யாரை வணங்குகிறது? சூரியன் சந்திரனை வணங்குவது கிடையாது, சந்திரன் சூரியனை வணங்குவது கிடையாது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மனிதனை தவிர, நன்றி கெட்ட இந்த மனிதனை தவிர எந்த ஒரு படைப்பும் தன்னை படைத்த இறைவன் அல்லாத ஒன்றை வணங்குவது கிடையாது. இந்த மனிதன் தான், இந்த மனிதர்களில் சிலர் தான் தன்னை படைத்தவன் இறைவன், அவனே மிகப்பெரிய அதிபதி, அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி, அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவன்தான் என்று தெரிந்ததற்கு பின்னாலும் கூட அவனுக்கு தலை வணங்க, அவனுக்கு சிரம்பணிய, அவனிடத்திலே கேட்பதை விட்டுவிட்டு படைப்பினங்களிடத்திலே செல்கிறார்கள். யாரை அழைத்தால் கேட்க மாட்டார்களோ, யாரை அழைத்தால் கேட்க மாட்டார்களோ, யாருக்கு முன்னால் நின்றால் அவர்களால் பார்க்க முடியாதோ, யார் வந்திருக்கிறார் என்று அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாதோ, யார் தங்களின் பழமையையே தடுத்துக் கொள்ள முடியாதோ, யார் தங்களுடைய நன்மை தீமைகளுக்கு சொந்தத்தை கொண்டாட முடியாதோ, அவர்களுக்கு ஒரு தீமை என்றாலே அங்கே ஒரு பாதுகாவலர் தேவையோ, அவர்களை அழைக்கவா நீங்கள் செல்லுகிறீர்கள்? இப்படி கேட்கிறான் பாருங்கள். அவன் சொல்லுகின்றான், அந்த அல்லாஹ் அவன் ஒருவன் தான். அவன் எத்தனை பேருங்க? ஒருத்தன் தான், ரெண்டு பேரு கிடையாது. எல்லாருடைய மனசாட்சியும் இதை சொல்லுகிறது, எல்லாருடைய நம்பிக்கையும் இதை சொல்லுகிறது. குல்ஹு அல்லாஹு அஹத். அப்ப ரெண்டு பேர் என்று வந்துவிட்டால் அங்க கடவுள்களாக அவர்கள் இருக்க முடியாது இல்லையா? ரெண்டு பேர் என்று வந்துவிட்டால் அங்கே போட்டி வந்துவிடும். சொல்லுகின்றான், அல்லாஹு சமத், உங்களுடைய இறைவனாக இருப்பதற்கு தகுதியானவன், உங்களை படைத்தவன் என்று நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள் அல்லவா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யா ஐயுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராவு இலல்லாஹ் வல்லாஹுல் கனியுல் ஹமீத். அவன் யாரு? இந்த ஒன்றை என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த 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 இறைவன் அந்த அல்லாஹுவையே நாடி அப்படியே இருந்துருவாங்க. என்ன சொல்ல தெரியுமா? அல்லாஹு சமத், எனக்கு எந்த தேவையும் இல்லை, நீங்கள் எல்லாம் என்னிடம் மட்டுமே தேவை உள்ளவர்கள். இறைவனாக இருப்பதற்கு தகுதியானவன் யார்? அவனுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது, அவனுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. அவன் அனைத்திலும் முழுமையானவனாக இருக்க வேண்டும், அவன் அனைத்திலும் முழுமையானவனாக இருக்க வேண்டும். அவனுக்கு யாருடைய உதவியோ யாருடைய தேவையோ இருக்கக்கூடாது. அவன்தான் இறைவனாக இருப்பதற்கு தகுதியானவன். இந்த தகுதி, இந்த தன்மை அந்த ஓர் இறைவனை தவிர இந்த படைக்கப்பட்ட படைப்புக்கு இருக்கிறது என்று உங்களோ அல்லது இந்த உலகத்தில் யாரோ சவால் விட முடியுமா? முடியுமாங்க? எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, இவர் அரசர்களுக்கெல்லாம் பேரரசன் என்று ஒருவரை காட்டினாலும் சரி, என்று ஒருவரை சொன்னாலும் சரி, அவர் தனித்து தானே முழுமை பெற்றுவிட முடியுமா? யாருடைய உதவியும் இல்லை என்று சொல்ல முடியுமா? கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைங்க. பெரிய அரசருங்க, பெரிய பகல்வான், ராஜாதி ராஜா, சூராதி சூரன், வில்லாதி வில்லன், சக்கரவர்த்தி எல்லாம் சரி, ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு குடிக்க தண்ணி கொடுக்காடி என்ன ஆகும்? ரெண்டு மணி நேரத்துக்கு தண்ணி கொடுக்கலன்னு சொன்னா, ஒரு போறாரு வழியில போறாரு தண்ணி இல்ல, என்ன செய்வாரு? ஒரு அங்க குடிசை இருந்தா அம்மா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேப்பாரு. என்ன ஆனிச்சு இவருடைய சூராதி சூரம், இவருடைய ராஜாத்தி ராஜா எங்க போனாங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. ரெண்டு வேளை சாப்பாடு கிடைக்கல, வயிறு பட்டினியா போச்சு. என்ன ஆகும் இவருடைய நிலைமை? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, ஆளு தோந்து போயிடுவாரு. மூணு வேளை சாப்பாடு கிடைக்கல, ஒரு நாள் முழுசா கிடைக்கல, ரெண்டு நாள் முழுசா கிடைக்கல சாப்பாடு, என்ன ஆச்சியும்? சரி விடுங்க, சாப்பிட்டாருங்க, தண்ணியும் கிடைச்சிச்சு, எல்லாம் சாப்பிட்டாரு. ஆனா உள்ளார போனது செரிக்கல, உள்ளார போனது செரிக்கல. சாப்பிட்ட சாப்பாடு நம்ம சாப்பிடுறோமா இல்லையா நினைச்சுக்காதீங்க. நம்ம விருப்பப்படி எல்லாமே உள்ளார போது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. இந்த வெளியில உள்ள மனுஷன் தான் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த உள்ளார உள்ள ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, மிஷினரி எல்லாமே, இது எல்லாம் அந்த இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. தண்ணி உள்ளார போய் தங்கணும்னா தான் தங்கும், இல்லனா தங்காது. அது அந்த இறைவனுடைய கட்டளைக்கு தான் இருக்குது. அதே போல சாப்பாடு தொண்டைக்கு கீழே இறக்குற வரைக்கும் தான் நம்ம வேலை. தொண்டைக்கு கீழே இறங்கிருச்சுன்னா இது செரிக்கணுமா ரத்தமா மாறணுமா எப்படிங்கறதெல்லாம் அந்த கட்டுப்பாட்டுல இருக்கு, அவனுடைய மெயின் கட்டுப்பாட்டுல இருக்கு. எங்க இருக்கு? நேர மெயின் மேஜர், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்டேஷன், மெயின் ஸ்டேஷன்ல இருந்து அங்க இருந்து கட்டளை வரணும். சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கலங்க, சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கலனா என்ன ஆகும்? சரி செரிச்சிச்சு, செரிச்ச சாமான் வெளியே வரல, செரிச்ச சாமா வெளியே வரல, குடிச்ச தண்ணி வெளியே வரல, என்ன ஆகும்? ராஜா எங்க போனாரு? மந்திரி எங்க போனாரு? ஒன்னும் செய்ய முடியாது. பாடையில தூக்கிட்டு வர வேண்டியதுதான், பாடையில தூக்கிட்டு வர வேண்டியது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு பெரிய மன்னர் இருந்தார், ஹாரூன் ரஷீதுன்னு சொல்லி. அவருக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது. அப்ப பக்கத்துல உள்ள ஒரு தன்னுடைய நண்பர் ஒரு அறிஞரிடத்துல தண்ணி கேட்டார். அறிஞர் தண்ணியை ஊத்தி கொண்டு வந்தார் மன்னருக்கு. மன்னர் கையில வாங்கும் போது புடுங்கிக்கிட்டார், மன்னர் கையில வாங்கும் போது புடுங்கிக்கிட்டார். என்ன எவ்வளவு பெரிய மன்னர் தெரியுமா அவரு? மிகப்பெரிய இஸ்லாமிய பேரரசு, ஐரோப்பாவுடைய பாதி, ஆப்பிரிக்காவுடைய முழுசு, அரேபிய தீபகற்பம் எல்லாத்தையும் ஒரே ஆட்சி கீழே வச்சிருந்தாங்க. நிம்மதியான ஆட்சிங்க. வாங்க சார், அது ஒரு தனி தலைப்பா வச்சு பேசுவோம். அப்ப கையில கொடுத்த கிளாஸ் புடுங்கிக்கிட்டாரு. மன்னர் திரும்பி பார்த்தாரு, பேச்ச நிறுத்தி என்ன ஆச்சு, தண்ணியை பாதியில புடுங்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு. ஒரே ஒண்ணு கேட்க விரும்புற மன்னரே அப்படின்னு சொல்லிட்டாரு, இந்த ஒரு கிளாஸ் தண்ணி, இந்த ஒரு கிளாஸ் தண்ணி, இது உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல, இது உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல, என்கிட்டதான் இருக்குது, நீங்க எவ்வளவு விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய ஆட்சியினுடைய பாதியை உங்களுக்கு விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னாரு. என்னுடைய ஆட்சியினுடைய பாதியை உங்களுக்கு எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னாரு. அப்படியா? கண்டிப்பாவா? ஆமா, தண்ணியிலனா முடியுமா? முடியாது. அப்புறமா அடுத்து ஒரு கேள்வி இருக்கு மன்னரே அப்படின்னாப்ல, என்ன அறிஞரே சொல்லுங்க அப்படின்னாப்ல. சரி அரசரே, குடிச்சிங்க தண்ணி ஒரு கிளாஸ், குடிச்சிங்க தண்ணி ஒரு கிளாஸ், ஆனா இது வெளியே வரல, ஆனா இது உள்ள அரப்போனது வெளியே வரல. எவ்வளவு இருக்கணுமோ அதுதான் இருக்கணும், பாக்கி என்ன செஞ்சிடணும், வெளியே வரணும். அந்த குடிச்ச தண்ணி வெளியே வரல, அதுக்குள்ள மருத்துவம் என்னகிட்ட தான் இருக்கு. அந்த மருத்துவம் பாக்குறதுக்கு எனக்கு என்ன செலவு பண்ணுவீங்க அப்படின்னாரு. அப்ப அந்த மந்திரி அரசர் சொன்னாரு, என்னுடைய பாதி அரசாங்கத்தை செலவழிச்சாவது நான் அதுக்கு செலவு பண்ணுவேன், பாதி அரசாங்கத்தை செலவழிச்சாவது அதுக்கு நான் செலவு பண்ணுவேன். அப்ப அந்த அறிஞர் சொன்னாரு, அரசரே அரசரே, உன்னுடைய இவ்வளவு பெரிய பரந்த ஆட்சி இறைவனுடைய ஒரு கிளாஸ் தண்ணிக்குத்தான் சமமானது. சொன்னாரு, இவ்வளவு பெரிய பரந்த ஆட்சி, லட்சக்கணக்கான சதுர கிலோமீட்டர்களை கொண்ட உன்னுடைய ஆட்சி இருக்கிறது, இறைவனுடைய ஒரு கிளாஸ் அருட்குடைக்குத்தான் சமமானது என்று நீ ஒப்புக்கொண்டாய் அல்லையா? இப்பதான் மன்னருக்கு புரிய வருது, ஆஹா, இறைவன் எவ்வளவு பெரிய பேர் உபகாரம் செய்திருக்கிறான். யோசித்து பாருங்க அன்பிற்குரியவர்களே, இது யாருடைய கையில இருக்குது? இந்த தண்ணியை யாராவது படைக்க முடியுமாங்க? இந்த குடிக்கிறோமே தண்ணி கேக்குறான், அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன் லௌ நஷாஉ லஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன். அந்த தண்ணியை குடிக்கிறீங்களே, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குடிக்கிறோம்? இந்த தண்ணீரை மேகத்திலிருந்து நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா? மேகத்திலிருந்து யாருங்க தண்ணி இறக்குறது? யார் இறக்குறா? அந்த இறைவன் இறக்கிறான். உங்களுக்கு யாருக்காவது சக்தி இருக்கிறதா மேகத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வரதுக்கு? இந்த இருக்கு டங்கி பைப் போட்டா வருதுன்னு பாக்கிறோம். மேகத்திலிருந்து என்னங்க டங்கி இருக்குது, என்ன பைப் லைன் இருக்குது, என்ன பைப் லைன், என்ன கரண்ட் நீங்க செலவு பண்றீங்களா? கோடிக்கணக்கான லிட்டர்களை இந்த பூமிக்கு இறக்கிறது. பிறகு அந்த பூமியிலே தண்ணீரை சேகரித்து இறைவன் நமக்கு கொடுக்கின்றானே. குர்ஆன்ல சொல்றான், கேக்குறான், இந்த மேகத்திலிருந்து இறங்கக்கூடிய தண்ணீரை உப்பு நீராகவே நாம் ஆக்கியிருந்தால், எப்படிங்க உப்பு நீராகவே நாம் ஆக்கியிருந்தால் உங்களால் குடிக்க முடியுமா, குடிக்க முடியுமா? ஃபலவுலா தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா, நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? அன்பிற்குரியவர்களே, அந்த இறைவனுக்கு தண்ணியும் தேவை கிடையாது, சாப்பாடும் தேவை கிடையாதுங்க. அந்த இறைவனுக்கு உணவு தேவையில்லை. ராஜா பெரிய பைல்வான், கொஞ்ச நேரம் மூக்க பிடிச்சு வச்சிருங்க, அஞ்சு நிமிஷத்துக்கு பிளாஸ்டர் போட்டு விட்டுருங்க, அஞ்சு நிமிஷத்துக்கு பிளாஸ்டர் போட்டு விட்டுருங்க, என்ன ஆகும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் கதை. அன்பிற்குரியவர்களே, அந்த இறைவனுக்கு அந்த தேவை கிடையாது. ராஜா தாங்க, செக்யூரிட்டி இல்ல, என்ன இல்ல, செக்யூரிட்டி இல்ல, என்ன செய்வாரு, போக முடியுமா தனியா வெளியில, அவ்வளவுதான், எதிரிகளால் அழிக்கப்பட்டு விடுவார், எதிரிகளால் அழிக்கப்பட்டு விடுவார். ஆனா அந்த இறைவனுக்கு யாருமே எதிரியாக முடியாது, எல்லாரையும் அவன் அழித்து விடுவான், எந்த எதிரியும் அவன் நெருங்க முடியாது. வலில்லாஹி ஜுனூது ஸமாவாத் வல்அர்த், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. அந்த இறைவனிடத்துல மிலிட்டரி இருக்குங்க, என்ன இருக்கு அந்த இறைவனிடத்துல, மிலிட்டரி ராணுவம் இருக்கு. அந்த ராணுவத்தை உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. நீங்க என்ன பாப்பீங்க, துப்பாக்கி வச்சுட்டு வர ராணுவத்தை தான் பாப்பீங்க, துப்பாக்கி வச்சுட்டு வர மிலிட்டரி ராணுவத்தை பாப்பீங்க, பிளைட்ல வரக்கூடிய ராணுவத்தை பாப்பீங்க. அன்பிற்குரியவர்களே, அந்த இறைவனுடைய ராணுவம் எப்படிப்பட்டது தெரியுமா? உங்க பிளைட் பறக்குது பாருங்க, மிலிட்டரி பிளைட் பறக்குது பாருங்க, போடு பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு, ஒரு காற்று அனுப்பினானா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், சுத்தி கீழே விழுவ வேண்டியதுதான். இன்னைக்கு சமீபத்தில் இந்த மாசத்துல மட்டும் பார்த்துட்டோம், எத்தனை இடங்கள்ல பறந்து கொண்டிருந்த விமானங்கள் காற்றால் பாதிக்கப்பட்டு கீழே விழுந்து நொறுங்கிடுச்சுன்னு சொல்லி இல்லையா. மிலிட்டரி போகுது, லட்சக்கணக்கான மிலிட்டரி ஆர்மி எல்லாம் போறாங்க, எதுக்க வர்றது, எதா இருந்தாலும் சுட்டு பசுக்கிற மாதிரி. இந்த பூமிய லேச ஆட்டினா போதும், என்ன செஞ்ச போதும், இந்த பூமிய லேச ஆட்டினா போதும், இறைவன் இந்த பூமிக்கு கட்டளை இட்டா போதும், லேச ஷேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு இருக்கிறது அவன் கேட்கின்றான். உங்களுக்கு என்ன ரொம்ப திமிரா, உங்களுக்கு என்ன ரொம்ப திமிரா, உங்களுக்கு நீங்கள் வசிக்கக்கூடிய பூமியிலிருந்தே உங்களை இழுத்துக் கொள்வோம். வந்துச்சா இல்லையா உத்தரகாசியில, வந்துச்சா இல்லையா காஷ்மீர்லயும், காஷ்மீர்லயும் பாகிஸ்தான்லயும், வந்துச்சா இல்லையா குஜராத்ல, வந்துச்சா இல்லையா அவுரங்காபாத்ல, இன்னும் துருக்கியில வந்துச்சா இல்லையா, ஈரான்ல வந்துச்சா இல்லையா, அன்பிற்குரியவர்கள் இந்தோனேஷியால வந்துச்சா, ஒரு ஆட்டம் ஆட்டினா போதுங்க, என்னங்க ஒரு ஆட்டம் ஆட்டினா போதும். அல்லாஹ் தஆலா தமிழ்நாட்டை கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறா, ஏன்னா சில நல்ல உள்ளங்கள் இங்க இருக்கிறதுனால, அங்க மாதிரி அநியாயக்கார பசங்க இங்க வந்தா போதும், அவ்வளவுதான், இதையும் தூக்கிடுவான். அவனுக்கு ஒண்ணு கஷ்டம் கிடையாது, அவனுக்கு ஒன்னா எதுவுமே கஷ்டம் கிடையாதுங்க. நீங்க பாக்குறீங்களா, கடல் அடிச்சிச்சு, சுனாமி என்ன செஞ்சுச்சு, யாரால தடுக்க முடிஞ்சிச்சு, அமெரிக்காவுடைய போர்ஸால தடுக்க முடிஞ்சிச்சா, ரஷ்யாவுடைய ராணுவத்தால தடுக்க முடிஞ்சிச்சா, ஒண்ணும் முடியாதுங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், சிங்கப்பூர்ல இருக்கும்போது காலையில செய்தி வருது, என்னப்பா அப்படின்னு சொன்னா, ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு தீவையே காணுங்க, ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு தீவையே காணும், ஏறக்குறைய 4000 பேர் அங்க வசிக்கிட்டு இருந்தாங்க, 4000 பேர் வசித்துக் கொண்டிருந்த ஒரு தீவையே காணுங்க. என்னாச்சு, ஒரே ஒரு பெரிய அலை வந்தது, ஒரு அலை வந்தது, அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடுச்சு, அப்படியே அள்ளிக்கொண்டு போய்விட்டது. அன்பிற்குரியவர்களே, இந்த மழை பொழியுது பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆசாம்ல நடந்தது தெரியுமா, நடந்துச்சா இல்லையா, இதே மெட்ராஸ்ல தமிழ்நாட்டுல மழை வந்து எத்தனை ஊர்கள் உள்ளார போனுச்சு, எல்லாம் வீட்டு மேல ஏறிக்கிட்டாங்க, வீட்டுக்குள்ளார இருக்க வேண்டிய மக்கள் எல்லாம் எங்க போயிட்டாங்க, வீட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருந்தாங்க. அதான் சொல்லுகின்றான், என்னுடைய பட்டாளத்தை, என்னுடைய ராணுவத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு காத்து அனுப்புனா போதும், ஒரு ஈகளை அனுப்புனா போதும், ஒரு கொசு அனுப்புனா போதும், மனுஷன் என்ன செய்ய முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. கொசு வந்துருச்சுங்க, வாழ முடியுமா நிம்மதியா, அன்பிற்குரியவர்களே, அவன் சொல்லுகின்றான், அல்லாஹு சமத், நான் முழுமையானவன், எனக்கு எந்த தேவையும் கிடையாது, எனக்கு எந்த தேவையும் கிடையாது, நான் கம்ப்ளீட், நான் முழுமையானவன். அடுத்து சொல்றான், லம் யலித் வலம் யூலத், லம் யலித் வலம் யூலத், நான் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை. கடவுள் யாருங்க? அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவன் யாருடைய குழந்தையும் கிடையாது. அப்ப குழந்தை கடவுள், பிறந்த குழந்தை கடவுள்னு சொன்னா பெத்த அப்பா யாரு? அதை விட பெரிய கடவுளா இருப்பார். லம் யலித், எனவே நான் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, வலம் யூலத், யாருக்கும் பிறந்தவனும் கிடையாது, அவனுக்கு தந்தையும் கிடையாது, அவனுக்கு குழந்தையும் கிடையாது, அவனுக்கு தந்தை இல்லை. அப்படி தந்தை இருந்திருந்தால் தந்தை பெரிய கடவுளாயிருப்பார், இவர் சின்ன கடவுளாயிருப்பார். இவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருந்தால் அப்ப என்ன அர்த்தம்? இவர் சாவ போறார்னு அர்த்தம். அப்படித்தானே, நம்ம குழந்தையை பெற்றாச்சு, அடுத்து என்ன ஆகும்? அந்த குழந்தை பெருசா வரும் பொழுது, அந்த குழந்தை பெருசா வரும் பொழுது என்ன ஆகும்? நம்ம என்ன ஆகிறோம்? நம்ம சாவ போறோம்னு அறிகுறி. அந்த குழந்தை திரும்ப பெருசாகிட்டே வரும் பொழுது நமக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக போறோம், உட்கார வேண்டிய சேர்ல அதுக்குள்ள ஆளு வந்து உட்கார போகுது. அடுத்து கையெழுத்து போடுவாரு பத்திரத்துல, அடுத்து பில்லுல கையெழுத்து போடுவாரு, அடுத்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவாரு. யாரு சைன் பண்ணுவா? அப்பா மேனேஜர் கிடையாது, அப்பா ப்ரொபரேட்டர் கிடையாது, யாரு? இப்ப மகன் வந்துட்டாரு, என்ன சொல்லுவாங்க? மகன் வந்துட்டாருமாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த இறைவனுக்கு மரணம் இல்லையே, அந்த இறைவனுக்கு வதவக்கல் அலல் ஹய்யல்லதி லா யமூத் சொல்லுகின்றார். நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், நீங்கள் நம்புங்கள் இறக்காத அந்த உயிருள்ள நித்திய ஜீவனை. யாருங்க? மரணமே அற்ற, சாவே அற்ற அந்த உயிருள்ள நித்திய ஜீவன், அந்த இறைவனை நீங்கள் நம்புங்கள். அப்ப அவனுக்கு மரணம் கிடையாது, அதனால அவனுக்கு குழந்தை வேணும், வாரிசு வேணும், பாதுகாக்கிறதுக்குங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இன்னும் கேட்கிறாங்க, கல்யாணமே பண்ணிக்கலையே, மனைவியே எனக்கு இல்லையே, எனக்கு எங்க இருந்தியா குழந்தை வரும், குழந்தையை எப்படியா நீங்க கற்பனை பண்றீங்க? எப்படி கேக்குறான் பாருங்க, எல்லாம் இருக்கு குர்ஆன்ல, உங்களுக்கு இன்ஷா கடைசியில தரம் படிச்சு பாருங்க. அந்த இறைவன் என்ன கேக்குறான்? இப்பா நீங்க எப்படிப்பா சொல்றீங்க எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி? இது எவ்வளவு கோபமான வார்த்தை தெரியுமா? நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? இது எவ்வளவு விபரீதமான வார்த்தை தெரியுமா? தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன வதன்ஷக்குல் அர்து வதஹிர்ருல் ஜிபாலு ஹத்தா அன்தஉ லிர்ரஹ்மானி வலதா. பயங்கரமான வார்த்தை. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி சொல்றேன், சின்ன உதாரணத்தை சொல்லி சொல்றேன். ஒரு நல்ல சுய தெளிவான சிந்தனை உள்ள ஒரு மனுஷனை பார்த்து பைத்தியக்காரன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு கோபம் வரும்? வருமா வராதா? ஒரு நல்ல ஒரு மனிதனை பார்த்து அவனை ஏசினால் அவனுக்கு கோபம் வருமா வராதா? அப்பாவை ஏசினா மகனுக்கு கோபம் வருமா வராதா? அன்பிற்குரியவர்களே, அந்த இறைவன் கேட்கிறான், மனுஷனே நீ என்ன ஏசுறிய அப்படிங்கிறா, மனுஷனே நீனே என்ன ஏசுற அப்படிங்கிறா, என்ன ஏசுற? எனக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்கிறாயே, எனக்கு ஏன் அது? அவனுக்கு குழந்தை இருக்கு என்று சொல்லுவது அவனை கேவலப்படுத்துவது, அவனை கேவலப்படுத்துறது. பலம் உள்ள, என்றுமே நிலையாக இருக்கக்கூடிய, மரணமே இல்லாத, முழுமையான, தனக்கென்று ஒரு துணையை எடுத்துக் கொள்ளாத, திருமணம், ஒன்று சேருதல், உறவு கொள்ளுதல், வீடு கூடுதல் என்ற அசிங்கங்களை விட்டெல்லாம், என்ற இந்த மனித உபாதைகளை விட்டெல்லாம், பரிசுத்தமான அந்த ஒரு இறைவனை ஒரு தகப்பனாக கற்பனை செய்து அவனுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்லி ஏசுகிறீர்களே, உங்களுடைய ஏச்சின் விபரீதத்தை இந்த வானத்தால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, இந்த பூமியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, இந்த மலைகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இறைவன் சொல்கின்றான், தக்காது சமாவாத்து யதஃபத்தரன, வானம் ஒவ்வொரு தடவையும் இந்த மனுஷன் அல்லாஹ்வுக்கு குழந்தை, கடவுளுக்கு குழந்தைன்னு சொல்லும் பொழுது வானம் நடுங்குகிறது வெடித்து விட, இந்த பூமி நடுங்குகிறது பிளந்து விட, இந்த மலை நடுங்குகிறது வெடித்து சிதறுவதற்கு. யோசிச்சு பாக்குறோமா? இன்னைக்கு சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாங்க, சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்பிற்குரியவர்களே, லம் எலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாருக்கும் பிறந்தவனும் அல்ல. எனவே அவனுக்கு தந்தையும் கிடையாது, அவனுக்கு பிள்ளையும் கிடையாது. இந்த உறவுகள் எல்லாம் யாருக்கு உள்ளதுங்க? படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு உள்ளதுங்க, படைத்த இறைவனுக்கு கிடையாது. அடுத்து ஒரு தன்மையை சொல்லுகின்றான், நான்காவது தன்மை என்ன தெரியுமா? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, அவனுக்கு சமமாக, அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அவனுக்கு ஒப்பாக யாரும் கிடையாது. இன்னைக்கு ஒரு அரசரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு அரசரை வரலாற்றுல முன்னாடி காட்டலாம் அல்லது பின்னாடி காட்டலாம். இன்னைக்கு ஒரு எம்பியை கூட்டிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு எம்பியை உதாரணம் காட்டலாம். இன்னைக்கு ஒரு மினிஸ்டரை கூட்டிட்டு வந்தா நாளைக்கு ஒரு மினிஸ்டரை அவரை விட சிறந்தவர் என்றோ அல்லது அவருக்கு ஒப்பானவர் என்றோ உதாரணம் காட்டலாம். ஆனால் அந்த இறைவனுக்கு ஒப்பாக நிகராக யாருமே கிடையாது. அவனுக்கு ஒப்பாக யாரையும் காட்ட முடியுமா? இன்னொரு வானத்தை படைத்த இன்னொரு இறைவன் இருக்கிறானா? பூமியை படைத்த இன்னொரு இறைவன் இருக்கிறானா? லௌ கான மஅஹு ஆலிஹதுன் இதல் லப்தகௌ இலா தில் அர்ஷி சபீலா, இன்னொரு கடவுள்கள் இருந்திருப்பார்களே ஆனால் எல்லாரும் போட்டி போட்டு சண்டை போட்டு கொண்டிருப்பாங்க ஆட்சியை யார் பிடிக்கிறதுன்னு சொல்லி. நடக்குதா இல்லையா? பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அவன் உதாரணம் சொல்லி சொல்லுகின்றான். அப்ப அந்த இறைவன் இருக்கிறானே, அப்படிப்பட்ட மகா வல்லமை உடையவன். மனசாட்சி ஒத்துக்குதா இல்லையா? நம்ம மனசாட்சி ஒத்துக்குது. வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாயி வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. இந்த மனிதனுடைய உள்ளத்திலே இறைவன் பதித்திருக்கிறான், நீ செய்வது சரியா இல்லை என்று மதிப்பீடு செய்வதற்கு. மனசாட்சின்னு சொல்றோமா இல்லையா? இந்த மனசாட்சியை கேட்டு பாருங்க, இந்த மனசாட்சியை கேட்டு பாருங்க. உங்களுக்கு மனசாட்சி உள்ள உடுத்து உள்ளத்துல ஒன்னு இருக்கா இல்லையா? அதை கேட்டு பாருங்க. தனிமையில இருக்கும் பொழுது கேட்டு பாருங்க. படைத்த இறைவன் ஒருவன் இருக்க, அவனை மறந்து விட்டு அல்லது அவனை புறக்கணித்து விட்டு நான் வாழ்கிறேனே, அவனை வணங்காமல் கண் கண்டதையெல்லாம் நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேனே, அவன் என்னை திருப்தி கொள்வானா? அவன் என்னை ஏற்றுக்கொள்வானா? அவன் ஏன் என்னை படைச்சான்? எனக்கு ஏன் கண்ணை கொடுத்தான்? எனக்கு ஏன் காதை கொடுத்தான்? எனக்கு ஏன் இந்த அறிவை கொடுத்தான்? எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்தான்? அவனுக்கு ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்தான்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரை, இந்த உலகத்தை பொறுத்தவரை யாருமே எல்லாவற்றையும் அடைந்து கொள்ள முடியாது. யாரோ எல்லாத்தையும் அடைஞ்சு கொள்ள முடியாது. நீங்க பார்க்கலாம், இந்த உலகத்தில் ஒருத்தர்கிட்ட எல்லா அருட்கொடையுமே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீங்க பார்க்கலாம், வரிசையா வீட்டில் காரா நிறுத்தி கிடக்கும், பெரிய பங்களா ஹவுஸ், பட்டன் தட்டினா 10 பேர் வேலை செய்யறதுக்கு வருவாங்க. பட்டன் தட்டினா 10 பேர் வேலை செய்யறதுக்கு வருவாங்க. அவ்வளவு பெரிய, அவர் வந்தாலே எல்லாரும் எழுந்திரிச்சு நின்றுவாங்க. அவர்கிட்ட போய் நைட்டு தூங்குனீங்களான்னு கேளுங்க, ராத்திரி தூங்குனீங்களான்னு கேளுங்க. அப்பா தூங்கலப்பா, நிம்மதியே இல்லப்பா அப்படிம்பாரு. நிம்மதியே இல்லம்பாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் உள்ளார போய் கேளுங்க, என்ன சாப்பிட்டீங்க நைட்டுன்னு சொல்லிட்டு, ரெண்டு காஞ்ச சப்பாத்தி சாப்பிட்டம்பாரு. என்ன சொல்லுவாரு? ரெண்டு காஞ்ச சப்பாத்தி சாப்பிட்டம்பாரு. காலையில என்ன சாப்பிட போறீங்க பாரு, இல்ல ஒரு கிளாஸ் ஓட்ஸ் கஞ்சி குடிக்க சொன்னாரு டாக்டர் பாரு. அவர் வீட்டுல உள்ள வேலைக்காரர் என்ன சாப்பிட்டு இருப்பாரு? நல்ல பிரியாணி கோழியா சாப்பிட்டு இருப்பாரு. இவர் என்ன சாப்பிட்டு உட்கார்ந்து இருப்பாரு? ஓட்ஸ் மாவு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாரு, கஞ்சி சாப்பிட்டு உட்கார்ந்து இருப்பாரு, காஞ்ச ரொட்டியை சாப்பிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் எல்லாமே இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனா ரொம்ப கவலையா இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் என்னங்க, குழந்தை இல்லைங்க, என்ன புள்ள இல்ல, என்ன செய்ய? இவ்வளவு கொடான கோடி சொத்துக்கள் எல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கே, இதுக்கு ஒரு வாரிசு இல்ல அப்படிம்பாரு. இன்னொருத்தர போய் கேளுங்க, எல்லாம் இருக்குது, இந்த வந்த வாரிசு ஒழுங்கா இல்ல, தரதறியா போயிட்டான் பாரு. வந்த வாரிசு ஒழுங்கா இல்ல, ஊதாரியா இருக்கிறான், காசெல்லாம் அழிச்சு போட்டுறான், எங்க வெளியில போனாலே சண்டை பிரச்சனை, வேற வேதனையா இருக்குது அப்படிம்பாரு. இன்னொருத்தர போய் கேளுங்க, இந்த இருக்கிறாள் ஒருத்தி வீட்டுல அவளால பொழுதன்னைக்கும் பிரச்சனையா இருக்கும் பாரு. இப்படி ஏதாவது ஒரு வகையில ஒருவர் நிம்மதி இழந்திருப்பார். இது ஏன் என்று சொன்னால், இது ஏன் என்று சொன்னால், இந்த மனுஷன் இருக்கிறானே அவனுடைய அகம்பாவம் எல்லாம் மீறிடக்கூடாது. தலகணம் வந்துடக் கூடாது, அடக்கி வச்சிருக்கிறான் இறைவன். என்ன செய்யறா? நீங்க பாருங்க, சில சமயத்துல ரொம்ப மிடுக்கா டிப் டாப்னு போயிட்டே இருப்பீங்க, டக்குன்னு தடுக்கி கீழே விழுவீங்க. பாக்குறீங்க இல்லையா? ரொம்ப டிப் டாப்பா இன்னைக்கு, நல்ல அழகான பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி இன்னைக்கு ரொம்ப டிப் டாப்பா இருக்கணும் அப்படி உங்களே ஒரு தடவை பாத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. டபால்னு ஒரு இடத்துல போனா தடுக்கும், கல் இடிக்கும், ஏதாவது ஒண்ணு இடிக்கும், அங்க பார்த்தா காயம் இருக்கும். எதுக்கு? இறைவன் கொட்டுறான் மண்டையில. என்ன செய்யறான்? ஏய், ரொம்ப துடிக்காத, ரொம்ப துடிக்காத, என் கையில இருக்கும் சிந்து முடி. எல்லாருடைய சிண்டு முடி இப்படியே சொல்றான் குர்ஆன்ல, எல்லாருடைய சிண்டு முடி உச்சு முடி என் கையில இருக்குதுங்கிறான். நான் வச்சிருக்கிறேங்கிறான். நான் ஆட்னாத்தா ரொம்ப துல்லாத, நீனு ரொம்ப என்னத்தான் துல்லாளுங்க, என்னத்தான் துல்லாலும் கடைசியா உன்ன வச்சிருக்கிறான். ஒரு வானவர் அனுப்புவான் மலக்குள் மௌத்துன்னு பேர், அவருக்கு மரண மலக்குன்னு பேரு. அவர் வந்தாரு, நீங்க பறந்துகிட்டு இருந்தாலும் சரி, நீங்க பறந்தாலும் சரி, பெரிய கோட்டைக்குள்ளார இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான செக்யூரிட்டிக்குள்ளார இருந்தாலும் சரி, வந்தாருன்னா அப்படியே தூக்கிட்டே போயிடுவார். அவரை யாரும் ஏன் என்று கேட்க முடியாது, எங்கிருந்து வந்தா என்று கேட்க முடியாது. டைம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லப்பா. இப்ப எங்க ராஜாவை பாக்குறதுக்கு, எங்க எம்எல்ஏவை பாக்குறதுக்கு, எங்க மினிஸ்டரை பாக்குறதுக்கு, எங்க எம்பியை பாக்குறதுக்கு, எங்க பிரசிடென்ட பாக்குறதுக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் இல்ல. போயிட்டு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வா, வாங்கிட்டு வான்னு சொல்ல முடியாது. போன் பண்ணிட்டு வரலன்னு கேட்க முடியாது. லெட்டர் போட்டு வரலன்னு கேட்க முடியாது. வருவாரு, அவர் வேலையை கச்சிதமா முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்கே ஆட்டம், எங்கே பாட்டம், எங்க ஒண்ணும் கிடையாது, அப்படியே சடலமா போச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தன் தூக்கி போட்டாலும் சரி, குப்பர போட்டாலும் சரி, கவுத்து போட்டாலும் சரி, ஒண்ணுமே செய்ய முடியாது. அன்பிற்குரியவர்களே, அந்த இறைவனிடத்திலிருந்து தான் நாம் வந்தோம். திரும்ப எங்க போனோம்? அந்த படைத்த இறைவனிடம் தான் நாம் செல்ல வேண்டும். வத்தகுல்லா வஅலமு அன்னக்கும் முலாக்குஹு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அவனை நீங்கள் சந்தித்தாக வேண்டும். வத்தகுல்லாஹ் அல்லதி இலைஹி துஹ்ஷரூன், அந்த அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், அவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த ஏக இறைவனுடைய அந்த தூய பெயர் தான் அல்லாஹ் என்பது. ரொம்ப பேர் நினைச்சுப்பாங்க அல்லாஹ்னு சொன்னா பாய்களுக்கு உள்ள கடவுள் போல இருக்கு. ரொம்ப பேர் நினைச்சுப்பாங்க அல்லாஹ் அல்லாஹ்ங்கிறாங்களே, ஏதோ நம்ம ஒரு பேரை சொல்ற மாதிரி இவங்க ஒரு பேரை சொல்றாங்க. கிடையாது. என்னது அல்லாஹ்னா? யாரு? அந்த நம்ம மனசாட்சியால ஏற்றுக்கொண்டிருக்கோமா இல்லையா? வானம், பூமி, சூரியன், சந்திரன், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் சொந்தக்கார அந்த படைப்பாளன் சொல்லிட்டு, அந்த படைப்பாளனைத்தான் அரபியில் அழகாக அழைக்கப்படுகிறது அல்லாஹ் என்று. இந்த பெயர் அவனாக வைத்துக் கொண்டது. இப்ப மத்த பேர் இருக்கு, ஹாலிக் படைப்பாளன், ராசிக் உணவளிப்பவன், முசவ்விர் உருவம் கொடுப்பவன், இதெல்லாம் அவனுடைய காரண பெயர்கள், பண்புகள். அவனுக்கென்று ஒரு பெயர் இருக்குமா இல்லையா? அந்த பெயர் என்ன? அல்லாஹ். அந்த அல்லாஹுவைத்தான் மனமாற நம்ம எல்லாரும் சாட்சி சொல்றோம், அவன் தான் என்ன படைச்சான், அவன் தான் எனக்கு உணவளிக்கிறான்னு சொல்லி. அவன் எனக்கும் சொந்தக்காரன், உங்களுக்கும் சொந்தக்காரன். ஏன்? எல்லாரையும் அவன் தான் படைச்சான். அந்த இறைவன் பாகுபாடு காட்டுறது கிடையாது. என்ன காட்டுறது கிடையாது? பாகுபாடு காட்டுறது கிடையாது. அவன் யாரையும் ஒதுக்குறது கிடையாது. இந்த உலகத்துல மக்களால ஏற்படுத்தின கடவுள்கள் ஒதுக்குவாங்க. இந்த உலகத்துல மக்களால ஏற்படுத்தின கடவுள்கள் என்ன செய்வாங்க? ஒதுக்கிடுவாங்க. நீ எல்லாம் அவ்வளவு தூரத்தில் நின்னுப்பாரு, நீ கிட்டக்க வராத, நீ தொட்டா தீட்டாகி போயிடும், நீ பக்கத்துல வராத, கேட்டு போடு. என்ன உன்னை வந்து நீ வந்து நேரா வந்து என்கிட்ட கேட்க முடியாது, அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கொஞ்சம் சம்திங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ரப்பிட்ட, அந்த படைப்பாளன் இடத்துல அப்படி கிடையாது. யாரு அவனை வணங்கி அவனுக்கு முன்னாடி கண்ணீர் விட்டு அவனே நீதான் எனக்கு என்று அவனுடைய வழியில வந்துடுறாங்களோ, அப்படியே அணைச்சுப்பான், அவங்கள அப்படியே அணைத்துக் கொள்வான். நபியினுடைய தோழர்கள் பிலால்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பெரிய அரபு பரம்பரை கிடையாது, கருப்பு நீகிரோ அடிமை வம்சத்திலிருந்து வந்தவர். நபி வானத்துக்கு போறாங்க, இறைவன் அழைக்கிறா அவங்கள. அங்க போகும் பொழுது சொர்க்கத்தை அவங்களுக்கு காட்டுறான். அங்க சொர்க்கத்துல காட்டும் பொழுது சில காலடி சப்தம் கேக்குது. அப்ப இறைவனிடத்துல கேக்குறாங்க, இந்த காலடி சப்தம் யாருடையதுன்னு சொல்லிட்டு. உங்களுடைய தோழர் அந்த நீகிரோ அடிமையினுடைய காலடி சப்தம்ங்கிறாங்க. எப்படிங்க? நீகிரோ அந்த அடிமையினுடைய காலடி சப்தம் அப்படிங்கிறாங்க. ஏன்? அவர் இறைவனை விசுவாசித்தார், இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தார், அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார், அல்லாஹ் கொண்டு போய் அங்க சேர்த்துட்டான். இன்னும் எந்த அளவுக்கு அவன் கருணையாளன் தெரியுமா? இறைவா, அல்லாஹுவே, நான் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டேன், இனிமே நான் உனக்கு இணை வைக்க மாட்டேன், இனிமே உன்னை தவிர யாருக்கு முன்னாடி நான் சிலை வணங்க மாட்டேன், உனக்கு யாருக்கு முன்னாடி நான் போய் தலை வணங்க மாட்டேன், உன்னையே நம்பி இருப்பேன், நீதான் எனக்கு போதுமானவன், உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை என்று வந்துட்டா, என் குற்றங்களை எல்லாம் மன்னிச்சிருன்னு கேட்டுட்டா, அவன் என்ன செஞ்சான், அந்த பாவங்களை எல்லாம் அப்படியே கழுகி விடுகிறான். கடல் நீரை போன்றிருந்தாலும் சரி, வானத்தின் மேகங்களின் அளவு இருந்தாலும் சரி, அந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையை நன்மையாக அந்த பாவங்களுடைய எண்ணிக்கை அளவிற்கு நன்மையை தந்து விடுகிறான். இல்லாமன் தாப வாமன வஅமில அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு சையாத்தஹும் ஹஸனாத். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகளாவிய, இந்த இஸ்லாமிய, இந்த ஈமானுடைய, இந்த இறை நம்பிக்கையினுடைய சகோதரத்துவத்தை தான் உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக, உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டீர்கள், புரிந்து கொண்டீர்கள், இனி சிந்தித்து செயல்பட்டு முடிவெடுப்பது உங்களுடைய பொறுப்பு. நம்ம நண்பர்களே, ஒவ்வொரு தடவும் இப்போ பேசும்பொழுது கடைசியில் சொன்னாங்க, யாரையும் எதுலையுமே நம்ம நிர்பந்திக்க கூடாது. நிர்பந்திக்கிறது கிடையாது, லாயிக்கராக ஃபித்தின், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நிர்பந்திக்கிறதே கிடையாது. 850 ஆண்டுகள் முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்க, நிர்பந்திச்சிருந்தாங்கன்னு சொன்னா ஒருத்தங்க கூட மத்தவங்க இருந்திருக்க முடியாது. 850 வருஷம் ஆங்கிலேயர்கள் 200 வருஷம் கூட ஆட்சி செய்ய முடியல, ஓடி போயிட்டாங்க. 850 ஆண்டுகள் இங்க ஆட்சி செஞ்சாங்க, மக்கள் எல்லாம் நிம்மதியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. வரலாற்றுல வேற ஏதாவது அங்க இங்கேயும் கற்பனை பண்ணி எழுதியிருப்பாங்க, அதை விட்டு தள்ளுங்க, நம்ம எல்லாம் சகோதரர்கள், இங்கிருந்து பிறந்தவர்கள், இறைவன் நம்மளை இங்கிருந்து படைச்சான், நம்ம எல்லாம் ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்கள், நம்ம எல்லாம் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள். அங்கிருந்து செய்தி வந்துச்சு, உலகளாவிய செய்தி இது. இன்னைக்கு ஆஸ்திரேலியால பாருங்க, அமெரிக்கால பாருங்க, உலகத்திலே இன்று இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், உலக மக்களை இஸ்லாத்திலிருந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ பிளான்களை போடுறாங்க, எவ்வளவோ சதித்திட்டங்களை தீட்டாங்க, பொய் பிரச்சாரங்களை செய்யறாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி இறைவனுடைய மார்க்கம் பரவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அமெரிக்காவில் பாத்தீங்கன்னு சொன்னா, ஐரோப்பாவில் பாத்தீங்கன்னு சொன்னா, அதிகமாக விரைவாக பரவக்கூடிய மார்க்கம் இது இஸ்லாம். பெண்கள் மேல குடும்பங்கிறாங்க, ஆனா அமெரிக்கால ஐரோப்பால பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமா இஸ்லாத்துக்கு வருது பெண்கள் தான். படித்த மக்களுக்கு மத்தியில பொய் பிரச்சாரத்தை செய்யறாங்க. அப்படியா குரான்ல அப்படி இருக்குங்கிறீங்களோ, குரானை வாங்கி படிக்கிறாங்க, படிச்ச அடுத்த 3 நாள் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. முகமது நபி அப்படி இப்படிங்கிறாங்க, முஸ்லிம்கள் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி வரலாற்றை எடுத்து படிச்சு பார்ப்போம், வரலாற்றை வாங்கி படிச்சு பாக்குறாங்க, ஆஹா இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அன்பிற்குரியவர்களே, காதால் நம்ம கேட்கறது இல்ல, நம்ம நினைச்சுக்கிறது எல்லாம் இல்ல, நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்ம படிச்சு பார்க்கணும் என்ன சொல்லப்படுதுன்னு. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அருளும் ஈடேற்றமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக.